நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம் பத்ரி சேஷாத்ரி, நீங்கள் ஒரு பதிப்பாளர், எழுத்தாளர், வலைப்பூக்களில் தொடர்ந்து தன் கருத்துக்களை பதிந்து வருபவர், cricinfo.com என்ற கிரிக்கெட் இணையதளத்தை நிறுவிய இருவரில் ஒருவர், பொறியாளர் என்று பன்முகம் கொண்ட நீங்கள் உங்களை நேயர்களுக்கு எப்படி அறிமுகப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்?
பதிப்பாளர் அப்படிங்கறதா நான் நினைக்கிறேன்.
சில வருடங்களுக்கு முன் TEDx என்ற ஒரு நிகழ்ச்சியிலே நீங்கள் தமிழ்நாட்டின் கல்வி முறை பற்றி காரசாரமாக விமர்சித்திருந்தீர்கள். ஆனால் அண்மை காலங்களில் அது குறித்து நீங்கள் எந்த ஒரு கருத்தையும் பதிவு செய்யவில்லை. தமிழ்நாட்டின் கல்வி முறையில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறதா அல்லது நீங்கள் கைவிட்டு விட்டீர்களா?
இப்போது தமிழக அரசு பாடத்திட்டத்தை மாற்றி அமைப்பதற்காக ஒரு குழு ஒன்றை உருவாக்கி இருக்கிறார்கள். நான் பாடத்திட்டம் கொஞ்சம் விளக்கி பேசணும். இத என்னன்னு, தமிழக பாடத்திட்டங்கள்ல வந்து 10ஆம் வகுப்பு வரையிலான பாடங்கள் சில ஆண்டுகளுக்கு முன்னால் சமச்சீர் கல்வி அறிமுகப்படுத்தப்பட்ட போது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி வந்திருக்கிறார்கள். அதில் எனக்கு நிறைய கருத்துக்கள் இருக்கு. எல்லா பாடங்களும் சரியான முறையில் எழுதப்பட்டிருக்கா இல்லையா அப்படிங்கறது எனக்கு நிறைய மாற்று கருத்து இருக்கு. ஆனால் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புக்கான பாடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 12-13 ஆண்டுகளாக மாற்றப்படவில்லை. அதுலயும் வந்து எனக்கு முழுமையாக மற்ற பாடங்களை பற்றி சொல்ல முடியாது. ஆனால் அறிவியல் கணிதம் சார்ந்த பாடங்களை பற்றி எனக்கு நிச்சயமாக கருத்து இருக்கிறது. அறிவியல் என்றால் இயற்பியல், வேதியியல், உயிரியல், கணிதம், இந்த நான்கில் மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும். அந்த மாற்றங்களுக்கான முயற்சி இப்பொழுது தொடங்கி இருக்கிறது என்ற வரையில் சந்தோஷம். இது வந்து ஒரு ஒரு பதிப்பாளராக நான் இந்த கருத்தை சொல்லவில்லை. ஒரு விதத்தில் பார்க்கும்பொழுது பதிப்பாளர்களுக்கு பாட புத்தகங்கள் சார்ந்து கருத்துகள் இருக்காது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை பதிப்பாளர்கள் வந்து இந்த ஜெனரல் அண்ட் ட்ரேட் புக்ஸ் சொல்லுவோம் இல்லையா, பொதுவான விற்பனைக்கான புத்தகங்களை தயாரிப்பவர்கள் பெரும்பாலும் இந்த அகடமிக்ஸ் துறையில் அதிகம் கவனம் செலுத்துவது கிடையாது. அதற்கான அனுபவம் பின்னணியும் அவர்களுக்கு பெரும்பாலும் கிடையாது. அதனால் என்னுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் ஒரு அறிவியல் பின்புலம் ஓரளவுக்கு இருப்பவன் என்ற ஒரு பார்வையில் தான் பார்க்கணும். இதுல மாற்றங்கள் அப்படின்னா என்ன, அதாவது ஒரு பாடத்திட்டத்தில் சிபிஎஸ்இ என்று சொல்லக்கூடிய மத்திய பாடத்திட்ட அமைப்பின் படி அதில் இருப்பதெல்லாம் இதில் இருக்கா அப்படிங்கிற ஒரு பிரச்சனையெல்லாம் தாண்டி பள்ளிக்கூட பாடத்திட்டம் என்பது எப்படி இருக்க வேண்டும், எப்படி எழுதப்பட வேண்டும் பாடங்கள், அந்த பாடங்கள் அச்சாக்கம் பெறும்பொழுது அது எந்த மாதிரியான வடிவமைப்பு இருக்க வேண்டும், வண்ணங்கள் இருக்க வேண்டும், ஆரம்ப பள்ளி வகுப்புகளுக்கு சிறுவர்களுக்கான புத்தகங்கள் என்னும்பொழுது அது எப்படி இருக்க வேண்டும், செகண்டரி வகுப்புகளை நோக்கி போகும்பொழுது அவை எப்படி இருக்க வேண்டும். இதெல்லாம் வந்து உலகத்துல முன்னேற்றங்கள் இங்க வந்துருச்சு. பல நாடுகள்லயும் இதற்கான ஒரு தேர்ந்த பாட புத்தகங்களை எழுதக்கூடிய குழுவினர்கள் இருக்காங்க. அரசு அவர்களை பயன்படுத்திக் கொள்கிறது, தனியார் நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அந்த விதத்தில் பார்க்கும் பொழுது இந்தியாவே பெருமளவு பின்தங்கிதான் இருக்கு. அதுல நாம இந்தியால பிற மாநிலங்களோட எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. தமிழகம் எப்படி பாட புத்தகங்களை உருவாக்க வேண்டும், பாடத்திட்டங்களை உருவாக்க வேண்டும் அப்படிங்கறத மட்டும் முன்வைத்து பேசும்பொழுது நிறைய மாற்றங்கள் தேவை. இப்போ சில செயல்பாடுகள் நடந்துட்டு இருக்கு, அது முடிந்து அதன் விளைவாக வரக்கூடிய புத்தகங்களை பார்த்தால்தான் அதை பற்றி நாம் ஒரு தீவிரமான விமர்சனத்தை முன்வைக்க முடியும்.
அதே போல் பாட புத்தகங்களிலும் மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என்று நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். பாட நூல்கள் வரும் அச்சில் தான் இருக்கின்றன. ஆனால் பல்லூடகங்கள், மல்டிமீடியா என்பவற்றை பயன்படுத்தி நீங்கள் பாட நூல்களை மாணவர்களை ஈர்க்கும் வகையில் செய்ய முடியும் என்ற ஒரு கருத்தை பதிந்திருந்தீர்கள். அதை சற்று விரிவாக கூறுங்களேன் நேயர்களுக்கு.
பேச்சு சில வருடங்கள், அதாவது 4-5 வருடங்களுக்கு முன்னால் என்று நான் நினைக்கிறேன். அப்பொழுது நான் சொல்லிய பல விஷயங்கள் இன்று வரைக்கும் கூட நம்மளால இங்க பார்க்க முடியலங்கிறது வருத்தமானது. இப்பொழுது ஒரு புத்தகத்தை நாம் எப்படி தயாரிக்கிறோமோ அச்சுக்கு அதை அப்படியே ஒரு PDF ஆக ஆக்கி கொடுத்து விடுகிறார்கள். ஆனால் அதை பல்லூடக கருவி நமக்கு கையில கிடைக்குதுன்னா, ஒரு டேப்லெட் இருக்குன்னா, அதில் என்ன எல்லாம் செய்யலாம், அதோடைய சாத்தியங்கள் என்னென்ன அப்படிங்கறத பார்த்து தயாரிக்கிறது இல்லை. இன்றைக்கு காலையில் கூட நான் மனைவியிடம் அதை பற்றி பேசிக் கொண்டிருந்தேன். இப்போ ஒரு உதாரணம், நம்ம வந்து ஒரு ஒரு வேதியியல் சோதனை பற்றி நாம பாடம் நடத்துகிறோம்னு வச்சுங்க. ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தையும் சோடியம் ஹைட்ராக்சைடு காரத்தையும் ஒன்றாக சேர்த்தால் சோடியம் குளோரைடு எனப்படும் உணவில் உட்கொள்ளும் உப்பும் நீரும் வருகிறது அப்படிங்கிற ஒரு வேதி வினை பற்றி உங்களுக்கு பள்ளிக்கூடத்துல ரொம்ப எளிதாக நம்ம வந்துடும். இதை ஆசிரியர் கரும்பலைகளை எழுதி போடுவாரு அல்லது வேதியியல் சோதனை சாலைக்கு கூட்டி கொண்டு போய் இதையெல்லாம் செய்தே காண்பிக்கலாம் என்று. ஆனா பெருமளவு பள்ளிக்கூடங்கள்ல வேதியியல் சோதனை சாலையெல்லாம் கூட்டு கொண்டு போய் அதையும் காமிக்க மாட்டாங்க. அது இயற்பியலாக இருந்தாலும் சரி, வேதியியலாக இருந்தாலும் சரி, உயிரலாக இருந்தாலும் சரி, எதுவுமே காண்பிக்கிறதே கிடையாது. பாடம் என்பது வகுப்புல கையில புத்தகத்தை வைத்துக் கொண்டு வரி வரியாக படித்து அதுல அர்த்தம் சொல்லி அதன் பிறகு பலகையில கேள்விகளை எழுதி அதற்கு பதிலை எழுதி அதை அப்படியே நீங்க எழுதி மனப்பாடம் பண்ணி ஒப்பிட்டு எழுதி பரீட்சையில் மதிப்பெண் வாங்கிட்டு இவ்வளவுதான் நம்முடைய கல்வியே. ஆனா நிஜமான ஒரு சோதனை சாலையை உருவாக்குவதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் வந்து நிறைய பள்ளிக்கூடங்கள் தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல உடனே சொல்லிடுவாங்க, இன்னும் கழிப்பறையே இல்லை, தண்ணீரே இல்லையதான் ஒண்ணு, எதை எந்த வசதிகளை முதல்ல செய்து கொடுப்பது அப்படின்ட்டு வரும்பொழுது நீங்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பாடங்களை அனிமேஷன் முறையிலையும் ரொம்ப எளிதாக ஒரு சோலார் சிஸ்டம்னா அதபடியே உங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திடலாம் உங்களுடைய கையடக்க கருவியில. அந்த கையடக்க கருவியுடைய விலைகள்லாம் வந்து கடுமையாக குறைந்துகிட்டு இருக்கு. இப்ப தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புத்தகங்கள் எழுதுவதுங்கும் போது புத்தகமா நான் இங்க சொல்லும் பொழுது எந்த தொழில்நுட்ப வடிவத்துக்காக எழுதுகிறோம்னு வருது. அச்சு புத்தகமாக வரும்பொழுது என்ன இருக்கணும், அதுவே ஒரு டேப்லெட் கணினிக்குள்ள வரும்பொழுது அது எப்படி இருக்கணும், அதை படிக்கக்கூடிய ஒரு மாணவரை எப்படி வழிநடத்தி செல்வது, இடையிடையே டக்குன்னு ஒரு கேள்வி ஒன்று கேட்டு அதற்கு அவரை பதில் சொல்ல வைத்து அதற்கு மதிப்பெண் கொடுத்து நினைத்து பார்க்கவே முடியாத பலவற்றை நம்ம செய்ய முடியும். இன்றைக்கு ஒரு குழந்தை எவ்வளவு ஆர்வத்துடன் மிகச்சிறிய குழந்தை அம்மா அப்பாவுடைய இந்த செல்பேசியை பிடுங்கி எடுத்துக்கொண்டு இந்த ஸ்மார்ட் செல்பேசியை வைத்துக்கொண்டு விளையாடுகிறதுங்கிறத நீங்க பார்க்கலாம். அப்ப நம்ம என்ன சொல்றோம், ஆர்வத்தோடு வாங்கி விளையாடக்கூடிய அந்த குழந்தையை கொஞ்ச நாள்ல இந்த செல்பேசியை கொடுக்காதீங்க, அது அதுலயே தன்னுடைய கவனம் முழுக்கவும் செலுத்தி அது பிற விஷயங்கள்ல தன்னை ஈடுபடுத்தி கொள்ளாதுன்னு நம்ம சொல்றோம். அப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா அதை தீவிரமாக ஈடுபடுத்தக்கூடிய வகையில் அவ்வளவு கவர்ச்சிகரமாக அந்த செல்பேசிங்கிறது இருக்கு வந்துருச்சு இன்னைக்கு. அதுல பாடல்களாக இருக்கட்டும், ரைம்ஸ் ஆக இருக்கட்டும், இதெல்லாம் இன்றைக்கு காண்பித்துதான் குழந்தைகளுக்கு வந்து அம்மா சோறு ஊட்டுகிறார், அந்த அளவுக்கு வந்துருச்சு இன்னைக்கு. ஆனா இதை நாம் கல்விக்கு பயன்படுத்தவில்லைன்னு வச்சுங்களேன், கெட்ட விஷயத்துக்கு மட்டும்தான் அது பயனாகும். சமூக வலைத்தளங்கள்ல, வாட்ஸ்அப்ல ஏதாவது ஒம்பு பேசிக்கிட்டு தேவையில்லாம நேரத்தை வீணாக்குவதற்கான ஒரு கருவியாக இது எப்படியுமே இது பயனாக போயிருது. இதை நம்ம எல்லாம் தடுத்து நிறுத்தலாம் முடியாது, அது ப்ளூவேல் கேம் வரைக்கும் கொண்டு போய் விடுமே தவிர நல்லதை தயாரிக்கிறதுக்குதான் நம்ம உட்கார்ந்து குழு அமைத்து கூட்டம் கூடி பேசி இறுதி வரைக்கும் நம்ம ஒண்ணு உருப்படியாக செய்யாமலேயே போக போறோம். இது ஒரு ஒரு அவசர கதியில எக்கச்சக்கமான பணம் இருக்கக்கூடிய ஒரு அரசு சில கோடி ரூபாய்களை செலவழித்தாலே குழந்தைகள் விரும்பக்கூடிய ஒரு பாடப்புத்தகமாக அந்த டேப்லெட் மாறிவிடும். எவ்வளவு விரைவில் அது வருது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். பல இடங்களில் இதற்கான முயற்சிகள் வெவ்வேறு இடங்களில் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஆகுமெண்டட் ரியாலிட்டி, வர்ச்சுவல் ரியாலிட்டி என்றெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அதை வந்து நம்ம நம்முடைய மொழிக்கு உடனடியாக எவ்வளவு விரைவில் நம்ம கொண்டு வரோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது. அந்த அளவுக்கு நம்ம வந்து இன்றைக்கு கல்வியில குழந்தைகளுக்கு ஆர்வத்தை கொடுக்கலாம். உண்மையில நீங்க வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டுல தமிழ்நாடுன்னும் பொழுது பல பேருக்கு திடீர்னு கோபம் வந்துருது, நாங்கெல்லாம் வந்து உத்தரப்பிரதேசத்தோட சிறப்பாக இருக்கும். நம்முடைய ஒப்பீடு வந்து உத்தரப்பிரதேசத்தோட இருக்கக்கூடாது. தமிழ்நாட்டில் ஒப்பீடு வந்து பிற வளர்ந்த நாடுகளோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது பெரும்பாலான பள்ளிக்கூடங்கள்ல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு உண்மையிலேயே கல்விக்கூடத்துக்கு வருவதற்கு விருப்பம் இருக்கிறதா அப்படின்னு நீங்க கேட்டு பாருங்க. நிச்சயமாக அதற்கான விருப்பம் அவர்களுக்கு இருக்கிற மாதிரியே தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கு கல்விக்கூடங்கள் ஒரு கொடுமை செய்யக்கூடிய ஒரு கூடாரங்களாக ஆகிடுச்சு. அவங்களுக்கு வந்து போர் அடிக்குது வகுப்பறையில உட்கார்ந்து பாடத்தை கவனிப்பதற்கு. பாடங்கள் எல்லாம் வந்து ஒரு ஒற்றை பரிமாணத்தில் அவர்களை பரீட்சைக்கு தயாராக்கக்கூடிய ஒரு எந்திரங்களாக ஆக்குவதிலேயேதான் வந்து முழு நேரமும் செலவிட்டு இருக்காங்க. பள்ளிக்கூடத்துல, தனியார் பள்ளிக்கூடங்கள்ல முக்கியமாக, அரசு பள்ளிக்கூடங்கள்ல ஒரு ஒரு கலவையான ஒன்றுமே நடக்காத ஆசிரியர்களே இல்லாத பள்ளிக்கூடங்கள்ல இருந்து ஆரம்பித்து ஒரு ஒரு விதமான டிசிப்ளின்கிறது இல்லாத ஒழுங்கினம் நிறைந்த பல பகுதிகளாகவும் நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இடமாக இருக்குது. இந்த இடத்துல தொழில்நுட்பம் மூலமாகவாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்றால் அது ரொம்ப நல்லா இருக்கும்.
நேர்களே, இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் பதிப்பாளர், எழுத்தாளர், வலைப்பூக்களில் தொடர்ந்து தன் கருத்துக்களை பகிர்ந்து வரும் பத்ரி சேஷாத்ரி அவர்கள். அந்த வகையில் நீங்கள் சிபிஎஸ்இ என்று சொன்னீர்கள். இப்பொழுது தமிழ்நாட்டில் பரவலாக பேசப்படுகின்ற தலைப்பு நீட் தேர்வு. அது குறித்த உங்கள் கருத்து பல சர்ச்சையை கிளப்பியிருந்தன. உங்களது கருத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறதா?
இதுல என்ன கருத்து சொன்னாலும் அது ஒரு சர்ச்சையான ஒரு கருத்தா தான் இருக்கும். இருந்தாலும் நான் என்னுடைய பார்வையிலிருந்து சிலவற்றை முன்வைக்கிறேன். முதல்ல இந்த நுழைவு தேர்வுக்கான அவசியம் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கும்பொழுது, இப்ப நம்ம வந்து இந்த நுழைவு தேர்வு வந்ததற்கு பிறகு என்ன நடந்ததுங்கிறத வைத்து பார்க்கும்பொழுது எனக்கு வந்து அதுல இருக்கக்கூடிய சாதகங்கள் பாதகங்கள் ரெண்டுமே தெரியுது. இப்ப வந்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல நீட் தேர்வுக்கு பிறகு என்ன நடந்தது அப்படிங்கறத பார்த்தா, நிச்சயமாக மாவட்டங்களுக்கான பரவல் கொஞ்சம் அதிகமா இருக்கு. எந்தெந்த மாவட்டத்திலிருந்து எவ்வளவு பேர் மருத்துவ கல்லூரிகளுக்குள்ள நுழைந்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது கொஞ்சம் பரவல் அதிகமாக இருக்கு சென்ற ஆண்டோடு ஒப்பிடும்பொழுது. அது ஒரு நிறை குறையாக பார்ப்பதில் பெரிய விஷயம் என்னன்னா, உங்களுக்கு ஓராண்டு அதிகமாக பயிற்சி பெற்று எழுதியவர்கள் கிட்டத்தட்ட மூன்றில் ஒருவர் சற்று மேலாக இரண்டாவது, அதாவது அவர்கள் வந்து போன ஆண்டே அவர்கள் தன்னுடைய 12வது பரீட்சையை முடிச்சுட்டாங்க. அதற்கு பிறகு ஏன்னா வந்து நீட் என்ன பண்ணதுன்னா இன்னொரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்குது. இப்ப அடுத்த ஆண்டு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, 2 ஆண்டுகளுக்கு முன்னால் முடித்தவர்கள், இந்த ஆண்டு முடித்தவர்கள், இவர்கள் எல்லாமும் சேர்ந்து அந்த ஆண்டு வெளியே வருவர்களோடு போட்டி போடப்படுகிறார்கள். இருப்பது அதே 4000 இடங்கள் தான். அப்ப ஒவ்வொரு ஆண்டும் வெளியே வருபவர்கள் அவர்கள் வந்து அந்த ஆண்டு 12வது பரீட்சைக்கும் அவர்கள் படித்திருக்க வேண்டும், நீட்டுக்கும் அவர்கள் முயற்சி செய்திருக்க வேண்டும். அது ஏன்னா 12வது பரீட்சை எதுக்குன்னா நீட் கிடைக்கலன்னா வேறு ஏதாவது போகணும். உங்களுக்கு நீங்க வந்து இன்றைக்கு தமிழகத்தில் 12வது தேர்வு எழுதுபவர்கள் மாநில பாடத்திட்டத்தின்படி கிட்டத்தட்ட 900,000 பேர். அதன் பிறகு தமிழ்நாட்டிலிருந்து சிபிஎஸ்இ ஐசிஎஸ்இ எல்லாம் எழுதுபவர்கள் எல்லாம் 20,000-30,000 இந்த மாதிரி ஏதாவது ஒரு எண்ணிக்கையில் இருக்கலாம்னு நினைக்கிறாங்களா எல்லாம் சேர்த்து. அப்ப இந்த 900,000 பேர்ல வந்து 4000, அதுல வந்து ஒரு கிட்டத்தட்ட 500,000 பேர் தான் அந்த அறிவியல் சார்ந்த படிப்புகளை படிக்கிறார்கள். இவர்களுக்குள்ளேருந்து ஒரு 4000 பேர் தான் அவங்களுக்கு வந்து மருத்துவர்களாக ஆக முடியும். இது இவ்வளவு குறைவான இடம் இருப்பதனால எப்படியும் ஒரு அடிதடி இருக்க போகிறது. அதற்கு ஏதோ ஒரு வடிகட்டுதல் தேவை ஆட்கள் உள்ள வரத்துக்கு. 2006 முன்பாக நம்மகிட்ட என்ன இருந்ததுன்னா வந்து 12வது மதிப்பெண்களும் தேவை, அத்துடன் கூட நுழைவு தேர்வு ஒன்று இருக்கும், அதுவும் இருந்தது. அது ரெண்டுலேருந்தும் பெறக்கூடிய மதிப்பெண்களை ஒன்றாக சேர்த்து அதன் அடிப்படையில் இடங்கள் தீர்மானிக்கப்பட்டன. அதன் பிறகு இந்த நுழைவுத் தேர்வு போயிடுது, 12வது தேர்வு மட்டும்தான் இருக்கு. அந்த காரணத்தினால கடந்த 11 ஆண்டுகள்ல பார்த்தீங்கன்னா, 10 ஆண்டுகள்ல எடுத்துட்டீங்கன்னா, அது வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி கொஞ்சமா நடந்துருச்சு. இவர்கள் சொன்ன நுழைவுத் தேர்வுக்கு எதிரானவர்கள் சொன்னது இது பரவலாக்கும், கிராமப்புற மாணவர்களை எல்லாம் இதற்கு கொண்டு வரும் அப்படின்னு சொன்னது உண்மையில அது ஒருவேளை ஆரம்ப கட்டத்தில் அப்படி இருந்திருக்கலாம். ஆனால் இறுதியில நீங்க பார்க்கும்பொழுது அதுல ஒரு பெரிய மாற்றம் வந்ததாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா பல்வேறு அரசிடமிருந்து பெற்ற தகவல்கள் எல்லாம் பார்க்கும்பொழுது கடந்த 10 ஆண்டுல 1% தான் வந்து இந்த அரசு பள்ளியில் படித்தவர்கள் மருத்துவத்துக்குள்ள வந்திருக்காங்க, வெறும் 1% தான். கிராமப்புறங்களில் இருந்து வந்தவர்கள் அப்படின்னு பார்த்தாலும் மிக குறைவாகத்தான் இருக்கு. அப்ப நீட் என்பது ஏன் தேவை தேவையில்லை அப்படிங்கறதுல எனக்கு ஒரு சில கருத்துக்களும் இருக்கு. நீட் தேர்வு கடைசியாக நான் எழுதினது வந்து நீட் தேர்வுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகள் முக்கியமாக ஒரு மாநிலம் வந்து கொந்தளிக்குது நீட் தேர்வு கூடாது, அது வந்து மாநில உரிமை அப்படின்னு பேசக்கூடிய ஒரு இடத்துல இருந்து நான் அதை பார்க்கிறேன்னா, கூடவே அந்த மாநிலம் சொல்லக்கூடிய சில கருத்துக்கள் இருக்கு இல்லையா. நாங்க வந்து இந்த அளவுக்கு மருத்துவ உள்கட்டுமானத்தை நாங்கள் விரிவாக்கி இருக்கிறோம், வேறு எந்த மாநிலத்தோடு ஒப்பிடும் பொழுதும் மிக நல்ல நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் இதில் யார் மேற்கொண்டு மருத்துவம் படிக்க வேண்டும், அதுவும் முக்கியமாக அண்டர் கிராஜுவேட்டோடு விட்டுட்டு பாத்தீங்கன்னா அந்த நீட் பிஜி நீட் சூப்பர் ஸ்பெஷாலிட்டின்லாம் இருக்கு, அதுலாம் வந்து மாநிலத்துடைய உரிமை மிக கடுமையாக பாதிக்கப்படுகிறது. அங்கெல்லாம் நீட்டுக்கு வந்து 50% பொதுப்பட்டியல சென்ட்ரல் கோட்டா அப்படிங்கறதுல வந்துருக்கு. அதெல்லாம் வந்து ரொம்ப அன்ஃபேர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்ப என்ன பிரச்சனை அப்படிங்கிறதுக்கான தீர்வாக முன்வைக்கப்பட்டிருப்பது வந்து மிக சரியான தீர்வு மாதிரி எனக்கு தெரியல. அப்ப திரும்பவும் நம்ம போக வேண்டிய இடமாக நான் இன்றைக்கு பார்ப்பது 2006 முந்தைய கட்டம், அதாவது 12வது மதிப்பெண்களும் வேண்டும், ஒரு நுழைவுத் தேர்வும் வேண்டும், அந்த நுழைவுத் தேர்வை மாநில அரசே நடத்தி கொள்ளட்டும், மத்திய தொகுப்புக்கு என்று மாநிலம் சீட்டு கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது, அப்படிங்கிற மாதிரி நம்ம செய்யறது வந்து நன்றாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
இன்னொரு சர்ச்சைக்குரிய விடயத்தை நீங்கள் எழுதி கொண்டிருந்தீர்கள், பிறகு அதை பற்றி ஒன்றும் காணவில்லை, கிரிக்கெட் வாரியம் குறித்து.
இன்றைக்கு இந்திய கிரிக்கெட் வாரியம் வந்து ஒரு நான் ரொம்ப காலசாரமாகலாம் விவாதிக்கல, என்னுடைய வேகம் அதுல கொஞ்சம் குறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு தான் நான் சொல்லணும். கிரிக்கெட் பார்க்கும் ஆர்வம் பெருமளவு குறைந்து விட்டது. இப்போ அவ்வப்பொழுது பார்க்கிறேன் தவிர, முன்ன மாதிரியாக ஒரு ஆட்டம் விடாமல் தீவிரமாக பார்ப்பது அப்படிங்கறதுல இல்ல. நான் இப்ப காரணம் என்பது ஒன்றும் பெரிதாக இல்லை, ஒரு வயதாவதோடு கூட விருப்பங்கள் மாறக்கூடிய ஒரு விஷயம்தான்.
நேர்களே, இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் பதிப்பாளர், எழுத்தாளர், வலைப்பூக்களில் தொடர்ந்து தன் கருத்துக்களை பகிர்ந்து வரும் பத்ரி சேஷாத்ரி அவர்கள். இந்த cricinfo.com என்ற இணையதளத்தை ஆரம்பித்த இருவரில் ஒருவர் நீங்கள். அதனை ICCயுடன் கலந்தாலோசித்து விரிவாக்க விரும்பிய போது அவர்களிடமிருந்து வரவேற்பு கிடைக்கவில்லை என்று கூறியிருந்தீர்கள். அதன் காரணமாகத்தான் கிரிக்கெட் வாரியம் குறித்து நீங்கள் விமர்சிக்கிறீர்களோ என்று தோன்றுகிறது.
அந்த நேரத்துல வந்து இணையம் என்பது யாருக்குமே புரிபடல, அதனால வந்து அவர்கள் அவர்களிடம் போய் கிரிக்கின்போ பற்றி பேசிய பொழுது அவர்களால் புரிந்து கொள்ள முடியல. இன்றைக்கு வந்து இணையத்துக்கான உரிமங்கள் இருக்கு இல்லையா, தொலைக்காட்சி உரிமங்கள் தான் அவர்களுக்கு வந்து இன்றைக்கு ஒவ்வொரு கிரிக்கெட் வாரியத்துக்கும் ஒரு மிகப்பெரிய வருமானத்தை கொண்டு தருகிறது. ஆனா அந்த சமயத்துல 97-98 காலகட்டத்துல அவர்கள்ட்ட வந்து இணையம் என்பது ரொம்ப தீவிரமான ஒன்றாக இருக்கும், இணைய உரிமம்ங்கிறது இணையத்தில் இந்த வீடியோ காட்சிகள் லைவ் டெலிகாஸ்ட வந்து இணையம் மூலமாக செய்வது என்பது மிகுந்த பலன் தரக்கூடியது, மிகுந்த வருமானத்தை தரக்கூடியது அப்படிலாம் சொல்லும் பொழுது அவர்களால் நிச்சயமாக அதை அப்பொழுது புரிந்து கொண்டிருக்க முடியும். இன்றைக்கு அதுதான் நடக்குது. IPL இந்தியன் பிரீமியர் லீகுடைய இணைய உரிமம் வந்து தனியாக யாருக்கும் போகல, ஆனால் பேஸ்புக் போன்றவர்கள்லாம் அதற்காக ஏலத்தில் ஈடுபட்டிருந்தார்கள், அது அவர்களுக்கு கிடைக்கல. இங்கே ரிலையன்ஸ் ஜியோ அவர்களும் அதற்கான இதில் ஈடுபட்டார்கள். கடைசியாக ஸ்டார் வந்து ஒட்டுமொத்த உலக உரிமையை அனைத்து தொலைக்காட்சி, ரேடியோ, இணையம் எல்லாவற்றுக்குமாக சேர்த்து, உலகம் முழுவதுக்குமாக சேர்த்து எக்கச்சக்கமான பணத்தை போட்டு அதை வாங்கியிருக்கிறது.
இந்த இணையம் என்று சொல்லும் பொழுது நீங்கள் இப்பொழுது தமிழிலே கணினியில் எழுத வேண்டும் என்றால் பலரும் கூகுள் இன்புட் டூல் என்பதை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் அதற்கு முன்னரே, பல வருடங்களுக்கு முன்னரே, நீங்கள் NHM ரைட்டர் என்ற ஒரு கருவியை உருவாக்கியிருந்தீர்கள். அது ஒரு தேவை காரணமாக உருவாக்கினீர்களா, அதை பற்றி சற்று சொல்லுங்களேன்.
அதற்கு முன்னாலேயே வேறு இன்புட் டூல்ஸ் இருந்தது, பல இருந்தன. ஆனா நாங்கள் உருவாக்கியது வந்து விண்டோஸ் ஆபரேட்டிங் சிஸ்டம் பலவற்றுக்குமாக உருவாக்கியது. மிக சிறிய ஒரு அப்ளிகேஷன், அதோடைய இடம் வந்து மிக குறைவாக இருக்கும். அது நீங்க வந்து அந்த காலகட்டத்துல இணைப்பெல்லாம் மிக சுமாராக இருந்த ஒரு கட்டத்துல அதை இணையத்திலிருந்து தரவிறக்கி அதை உங்களுடைய கணினியில் நிறுவி அதை பயன்படுத்துவது மிக எளிதாக இருந்தது. மேலும் அதை வந்து அதை வைத்துக்கொண்டு அது நாங்க வந்து வெறும யூனிகோடு தமிழ் எழுதுவதற்காக மட்டும் அதை உருவாக்கல. நாங்கள் அதை உருவாக்கியது முக்கியமாக நாங்கள் ஒரு பதிப்பக பின்னணியிலிருந்து அதை உருவாக்கினோம். ஏன்னா அந்த சமயத்துல வந்து இந்த எழுத்து குறியீடுகள், எழுத்துரு வந்து தரப்படுத்தப்படவில்லை. அந்த தரப்படுத்தப்படாத காரணத்தினால ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான எழுத்து குறியீடுகள்ல எழுதி அவர்களுடைய ஆவணங்களை கொடுத்துட்டு இருந்தாங்க. எங்களுக்கு வந்து ஒரு மேனுஸ்கிரிப்ட் வந்து ஏதோ ஒரு கண்ணா பின்னா குறியீட்டுல வந்து விழுந்துடும், அதை வைத்துக் கொண்டு அதை நாங்க வந்து புரிந்து கொள்ளணும். அப்ப நான் அவர்கிட்ட வந்து ஏங்க இப்படி பண்றீங்க, நீங்க வந்து ஏன் எனக்கு யூனிகோடில் எழுதி அனுப்பக்கூடாது அப்படின்னு அவர் வந்து, நீங்க நான் இந்த ஒரு மென்பொருள் கொண்டு நான் டைப் அடிக்கிறேன், எனக்கு வேற எதுவுமே தெரியாது அப்படின்றாரு. அப்ப நீங்க கவலைப்படாதீங்க, இப்ப நான் கொடுக்குற இதை வந்து நீங்கள் நிறுவிக்கொண்டு இதிலிருந்து நீங்கள் எழுதலாம் அப்படின்னு அவருக்கு சொல்லணும். ஆனா எனக்கு வந்து டைப்ரைட்டர் கீபோர்டு வழியாகத்தான் எனக்கு அடிக்க தெரியும் அப்படின்னு வர்றவர். அப்ப நான் வந்து அவருக்கு என்ன தர வேண்டி இருந்தது என்றால், உங்களுக்கு எப்படியெல்லாம் எழுத்துக்களை உள்ளிட தெரியுமோ அதில் எதை வேண்டுமானாலும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதெல்லாம் நீங்க இன்றைக்கு கூட நீங்க கூகுள் இன்புட்ல எல்லாம் அதெல்லாம் செய்ய முடியாது. அவ்வளவு ஒரு ஃபெனடிக் வடிவம் ஒன்றை கொடுத்திருக்கிறார்கள், அவ்வளவுதான். ஆனா நீங்க வந்து உங்களுக்கு வந்து ஓல்ட் டைப்ரைட்டர், நியூ டைப்ரைட்டர், தமிழ் 99 என்று ஒரு உள்ளீட்டு முறை தமிழக அரசால உருவாக்கப்பட்டிருக்கு, ஒரு தரக்கட்டுப்பாட்டு முறை. அதன் வழியாக நான் உள்ளே எழுத்துக்களை செலுத்த வேண்டும். சரி, இந்த மாதிரி பல வழிகள்ல நான் எழுத்துக்களை உள்ளிட வேண்டும் நீங்க விரும்புறீங்க. அதே மாதிரி என்ன வெளியில வரணும், அது யூனிகோட் அப்படிங்கறது வந்து பொதுவாக இணைய பயன்பாட்டுல இன்றைக்கு யூனிகோடு தான் இருக்கு. ஆனால் தமிழக அரசின் பல்வேறு கணினிகள்ல நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க வானவில் அப்படிங்கிற ஒரு எழுத்து குறியீட்டை அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கும் பல்வேறு அரசாணைகள் வந்ததற்கு பிறகும் கூட அப்ப அவர்கள் பயன்படுத்தணும்னா அவர்களுக்கு வந்து வானவில்ல வந்து எழுத்துகள் வெளியில வந்தாகணும். இன்னும் பலர் இலங்கை போன்ற இடங்கள்ல எல்லாம் வந்து பாமினிங்கிற பாமினியுடைய பல்வேறு வடிவங்கள் வகைகள்ல வந்து எழுத்து எழுதிட்டு இருக்கிறவங்க. இப்படி பலவிதமான இப்ப நான் வந்து பலவிதமான உள்ளீட்டு முறைகளை நான் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு பக்கம் பலவிதமான எழுத்து குறியீடுகள்ல எழுத்துக்களை வெளியில கொண்டு வரணும். அதற்கு தகுந்த முறையில நாங்கள் என்எச்எம் ரைட்டரை உருவாக்கணும். அதுதான் அதோடைய ஸ்பெஷாலிட்டி. அது இன்றைக்கு பெரும்பாலான மக்களுக்கு அது தேவையில்லை. அதனால நான் அதை பற்றி பெரிதாக பேசுவதில்லை. இன்றைக்கு கூகுளோ இல்லது நீங்க வந்து மேக்கின்டாஷ் கணினி வைத்திருக்கிறீர்கள் என்றால் அதிலேயே தமிழ் உள்ளிடுவதற்கான ஒரு வழிமுறை இருக்கு. நீங்க ஆப்பிள் போன்ஸ் iOS போன் அல்லது ஐபேட் வச்சிருக்கீங்கன்னா ஐபோன் ஐபேட்ல நீங்க வந்து தமிழ் உள்ளிடுவதற்கு அவர்களே உள்ளே கொடுத்து விடுகிறார்கள். சாம்சங் போனோ அல்லது வேற எந்த நீங்க ஆண்ட்ராய்டில் இயங்கக்கூடிய செல்பேசிகளை வைத்திருக்கிறீர்கள் என்றால் அதில் தமிழ் உள்ளிடுவதற்கான வழிமுறைகள் வந்து விட்டன. வாயில பேசி அந்த பேச்சு எழுத்தாக மாறுவதாகவோ அல்லது கையால வரைந்து அதை எழுத்தாக மாற்றுவதற்கோ பல்வேறு வழிமுறைகள் இன்றைக்கு வந்து விட்டன. நானே ஒரு இடத்துல பேசும்பொழுது ஒரு ஆண்டுகளுக்கு முன்னால நம்ம இந்த இன்புட் மெத்தட் எல்லாம் போயிடும், நமக்கு வந்து இன்டியூட்டிவான வழிமுறைகள்ல இயல்பாக நம்ம பேசுவதன் மூலமாகவோ சைகைகள் மூலமாகவோ கையால கீறுவதன் மூலமாகவோ எழுத்துக்களை உள்ளிட போகிறோம். இப்ப கம்ப்யூட்டர் கீபோர்டு அப்படிங்கிறவர்கள் எவ்வளவு பேர், 5% 10% இருந்தால் பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். தமிழ்நாடு மாதிரியான ஒரு இடத்துல, இந்தியா மாதிரியான ஒரு இடத்துல என்எச்எம் ரைட்டர் பத்தி பெரிய அளவுக்கு பேசணுங்கிற அவசியம் இல்லை.
அது தவிர எனக்கு தெரிய நீங்கள் ஒரு 10-11 நூல்களை எழுதியிருக்கிறீர்கள். ஆனால் அண்மை காலங்களில் எதுவும் எழுதியதாக தெரியவில்லையே.
இப்பொழுது வந்து எழுதுவதற்கு நேரம் மிகவும் குறைவாகத்தான் இருக்கு. மேலும் பெரிய அளவுக்கு எங்கிட்ட எழுதுறதுக்கு எதுவும் அதிகம் இருக்கிற மாதிரி நான் நினைக்கல. நான் அப்பொழுது எழுதிய புத்தகங்கள் எல்லாமே ஒரு மாதிரிகள் தான். அதாவது அறிவியல்ல எப்படியெல்லாம் எழுதி காட்டலாம் என்று எங்களுடைய எழுத்தாளர்களுக்கு காட்டுவதற்காகவும் எங்களுடைய எடிட்டர்களோடு சேர்ந்து இந்த மாதிரியான புத்தகங்களை எல்லாம் நாம் உருவாக்கலாம் என்று காண்பிப்பதற்காகவும் செய்தவைகளை ஓரிரு வாழ்க்கை வரலாறுகள்ல எழுதினேன். எழுதுவதற்கும் மொழி மாற்றுவதற்கும் சில திட்டங்களை எல்லாம் வைத்திருக்கிறேன். அது ஆனால் இப்பொழுதைக்கு அதற்கான நேரம் கிடைக்குமா என்று தெரியவில்லை. நான் சில முயற்சிகளை செய்த நிலையில் அதற்கான நேரத்தை குவித்து கவனத்தை குவித்து அதை செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் அது செயல்பட மாட்டேங்குது. அதனால நான் அதை பத்தி கவலைப்படுறதில்ல. இப்போ 20 ஆண்டுகள் கழித்து வேண்டுமானால் ஏதாவது எழுத முயற்சி பண்ணலாம். அதுவும் ஒன்றும் புனைவு எழுத்தெல்லாம் கிடையாது. சில மொழிபெயர்ப்புகள் செய்யணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. அது வேண்டுமானால் ஒரு 10 வருடம் கழித்து ஏதாவது முயற்சி பண்ணி பார்க்கலாம்.
சரி, இறுதியாக உங்களது நியூ ஹொரைசன் மீடியா பப்ளிஷிங், அது என்ன செயற்பாட்டில் இப்பொழுது ஈடுபட்டிருக்கிறது, அடுத்த கட்டமாக என்ன செய்ய இருக்கிறீர்கள் என்று சொல்லுங்களேன்.
இது வந்து 2003 ஒரு திட்டமாக ஆரம்பித்து 2004 ஒரு நிறுவனமாக கொண்டு வந்தோம். அந்த நேரத்துல வந்து எனக்கு நான் கிரிக்கிங் போவில் இருந்து வெளியேற வேண்டும் என்று முடிவு செய்த நேரம் அது. நான் இறுதியாக 2005 தான் கிரிக்கிங் போவில் இருந்து வெளியேறினேன். அப்போ இணையத்திற்கு அப்பால் எதையாவது செய்யணும் அப்படிங்கறத முதல் நோக்கமாக இருந்தது. கல்வி சார்ந்து சிலவற்றை செய்யணும்னு ஒரு நோக்கம் இருந்தது அந்த சமயத்துல. இப்ப நேரடியாக கல்வியில இறங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அப்ப கல்விக்கு நெருக்கமாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்து வந்த முடிவு தான் புத்தக பதிப்புங்கிறது. அந்த புத்தக பதிப்பும் பல்வேறு இந்திய மொழிகள்ல கொண்டு வரணும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணமாகத்தான் இருந்தது. தமிழ்ல இருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு சொன்னோம். தமிழ்ல இருந்து ஆரம்பித்தோம். அதன் பிறகு மலையாளமும் செய்ய ஆரம்பித்தோம், கொஞ்சம் ஆங்கிலம் செய்ய ஆரம்பித்தோம். நிறைய பணம் இழப்பு ஏற்பட்டது. அதனால ஆங்கிலத்தையும் மலையாளத்தையும் நிறுத்திட்டு ஒட்டுமொத்தமாக தமிழிலேயே கவனத்தை செலுத்துவது இப்பொழுதைக்கு அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்தோம். ஆனால் இது நிச்சயமாக நாங்கள் பதிப்பு தொடர்ந்து அதில் ஈடுபடுவேன் என்றால் நிச்சயமாக பிற மொழிகளிலும் நாளை மீண்டும் எதையோ செய்வோம். அது எந்த விதத்தில் அப்படிங்கிறது ஒன்றும் முடிவாகல. ஆனால் மேற்கொண்டு புத்தகங்கள் பதிப்பிப்பதில் ஏதோ ஒரு விதத்தில் பிற மொழிகளையும் ஈடுபடுவேன் தான் நினைக்கிறேன்னா, புத்தகம் தாண்டி பல விஷயங்களையும் செய்யணும் என்ற ஒரு ஆர்வம் இருக்கு. ஆடியோ புக்ஸ் பண்ணிருக்கோம், அந்த ஒலி புத்தகங்கள் பண்ணிருக்கோம், பாட்காஸ்ட் எஃப்எம் ரேடியோ மூலமாக சில சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் ஒரு 20-25 செய்தோம். அதற்கான ஒரு ரெவின்யூ மாடல் சரியாக ஏற்படுத்த முடியல, அதுலயும் நிறைய பொருட்செலவு தான் ஏற்பட்டது. எல்லாமே ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடியே, அதாவது அது கணிந்து வரக்கூடிய நேரம்ங்கிறது வந்து கொஞ்சம் முன்னாடியே சிலவற்றை செய்வதனால சரியான விதத்துல அதை செய்ய முடியறதில்லை, அதற்கான சூழல் சரியாக அமையறதில்லை. அதே மாதிரி வீடியோ சார்ந்த சில வேலைகளையும் செய்யலாம் என்ற ஒரு திட்டம் இருக்கு. இந்த வர ஆண்டுல சில அதுல வரக்கூடும், பார்க்கலாம்.
நல்லது பத்ரி சேஷாத்ரி, உங்களது நேரப்பளவின் மத்தியிலும் நமக்காக நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணலை தந்ததற்காக மிக்க நன்றி. உங்களது செயற்பாடுகள் அனைத்தும் வெற்றி பெற வேண்டும் என்று SBS தமிழ் ஒலிபரப்பின் சார்பில் வாழ்த்து கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
மிக்க நன்றி. நன்றி.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.